சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை February 8, 2026. தலைப்ப ஆவி கோல்டன் உரை உபாகமம். உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி. பொறுப்பு ரீதியான வாசிப்பு கொலோசேயர். கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீட்டிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து யோபு. மனுஷரில் ஒரு ஆவியுண்டு, சர்வவல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். ஏசாயா. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரேயல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. எசேக்கியேல். நான் அவர்களை தேசங்களிலே சிதறடித்தாலும் அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஆனாலும் சீயன்றிகழப்படத்தக்கதும் அருவறுக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலைகளின் மேல் சுமரப்பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சாமுவேல். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்தியட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியனிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்து கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியனிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் மூன்றாம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய இரண்டு காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போகவிடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர் செப்பா மட்டும் உள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. ஏசாயா. நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். கொரிந்தியர். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும். கொரிந்தியர். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்திலல்ல, தேவனுடைய பெலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பெலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. அப்படியிருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தையல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையுமல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ்ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்மசுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவுமாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. யோவான். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். ஆன்மா என்பது எல்லாவற்றின் வாழ்க்கை, பொருள் மற்றும் தொடர்ச்சி. இந்த அறிவியலின் முதல் கோரிக்கை, என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருக்கக்கூடாது. இதுதான் நான் என்பது ஆன்மா. எனவே இந்த கட்டளையின் அர்த்தம் இதுதான். உன்னிடம் எந்த அறிவும், வாழ்க்கையும், பொருளும், உண்மையும், அன்பும் இருக்காது, ஆனால் ஆன்மீகமானதுதான் இருக்கும். ஆவியானவர் உணர்வை உயர்த்தி அனைத்து உண்மைகளுக்கும் இட்டு செல்லும் புரிதலை அளிக்கிறார். சங்கீதக்காரர் கூறுகிறார், உன்னதத்தில் இருக்கும் கர்த்தர் பல தண்ணீர்களின் சத்தத்தை விடவும், ஆம், கடலின் வலிமையான அலைகளை விடவும் வலிமையானவர். ஆன்மீக உணர்வு என்பது ஆன்மீக நன்மையை பகுத்தறிதல். புரிதல் என்பது உண்மையான மற்றும் உண்மையற்றவற்றுக்கு இடையிலான எல்லை கோடு. ஆன்மீக புரிதல் மனம், வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு விரிவடைகிறது மற்றும் தெய்வீக உணர்வை நிரூபிக்கிறது. கிறிஸ்தவ அறிவியலில் பிரபஞ்சத்தின் ஆன்மீக ஆதாரத்தை அளிக்கிறது. இந்த புரிதல் அறிவு சார்ந்ததல்ல, அறிவார்ந்த சாதனைகளின் விளைவு அல்ல. இது வெளிச்சத்திற்கு கொண்டுவரப்பட்ட அனைத்து விஷயங்களின் யதார்த்தமாகும். கடவுளின் கருத்துக்கள் அழியாத, தவறாத மற்றும் எல்லையற்றவற்றை பிரதிபலிக்கின்றன. மரண, தவறு மற்றும் வரையறுக்கப்பட்டவை மனித நம்பிக்கைகள். அவை பொய்க்கும் உண்மைக்கும் இடையில் வேறுபடுத்தி பார்ப்பது அவர்களுக்கு சாத்தியமற்ற ஒரு பணியாக அமைகின்றன. மனிதன் என்பது ஆன்மாவின் கருத்து. அவர் பேரின்ப இருப்பை பிரதிபலிக்கிறார், பிரபஞ்சத்தை ஒளியால் ஒளிரச் செய்கிறார். மனிதன் மரணமற்றவன், ஆன்மீகம். அவன் பாவம் அல்லது பலவீனத்திற்கு அப்பாற்பட்டவன். அவன் காலத்தின் தடைகளை தாண்டி வாழ்க்கையின் பரந்த எல்லைக்குள் என்றென்றும் நுழைவதில்லை, ஆனால் அவன் கடவுளுடனும் பிரபஞ்சத்துடனும் இணைந்து வாழ்கிறான். பொருள் சிந்தனையில் உள்ள ஒவ்வொரு பொருளும் அழிக்கப்படும், ஆனால் மனதில் உள்ள சாராம்சம் கொண்ட ஆன்மீக கருத்து நித்தியமானது. கடவுளின் சந்ததியினர் பொருளிலிருந்தோ அல்லது நிலையற்ற தூசியிலிருந்தோ தொடங்குவதில்லை. அவர்கள் ஆவியிலும் தெய்வீக மனதிலும் உள்ளனர், எனவே என்றென்றும் தொடர்கிறார்கள். மரண இருப்பு என்பது ஒரு புதிர். ஒவ்வொரு நாளும் ஒரு மர்மம். உடல் புலன்களின் சாட்சியத்தால் எது உண்மையானது, எது மாயையானது என்பதை நமக்கு தெரிவிக்க முடியாது. ஆனால் கிறிஸ்தவ அறிவியலின் வெளிப்பாடுகள் சத்தியத்தின் பொக்கிஷங்களை திறக்கின்றன. பொய்யான அல்லது பாவமான எதுவும் ஒருபோதும் ஆவியின் வளிமண்டலத்தில் நுழைய முடியாது. ஒரே ஒரு ஆவி மட்டுமே உள்ளது. மனிதன் ஒருபோதும் கடவுள் அல்ல, ஆனால் கடவுளின் சாயலில் உருவாக்கப்பட்ட ஆன்மீக மனிதன் கடவுளை பிரதிபலிக்கிறான். இந்த அறிவியல் பிரதிபலிப்பில் ஈகோவும் தந்தையும் பிரிக்க முடியாதவர்கள். எதுவும் உண்மையானதும் நித்தியமானதும் அல்ல, எதுவும் ஆவி அல்ல, கடவுள் மற்றும் அவரது யோசனையை தவிர. அனைத்து யதார்த்தத்தின் அடையாளம் அல்லது யோசனை என்றென்றும் தொடர்கிறது. ஆனால் ஆவி அல்லது அனைத்தின் தெய்வீக கொள்கை ஆன்மாவின் அமைப்புகளில் இல்லை. ஆன்மா என்பது ஆன்மா, கடவுள். வரையறுக்கப்பட்ட வடிவத்திற்கு வெளியே உள்ள படைப்பு ஆளும் எல்லையற்ற கொள்கைக்கு ஒத்ததாகும். இது வடிவங்கள் மட்டுமே பிரதிபலிக்கின்றன. மனிதன் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டதாக கூறப்படும்போது பாவமுள்ள, நோய்வாய்ப்பட்ட, மரணத்திற்குரிய மனிதன் என்று குறிப்பிடப்படுவதில்லை. மாறாக கடவுளின் சாயலை பிரதிபலிக்கும் ஒரு சிறந்த மனிதன் என்று குறிப்பிடப்படுகிறார். மனிதன் ஒரு ஜட வடிவத்தை விட மேலானவன். உள்ளே ஒரு மனம் இருக்கிறது, அது அழியாமல் இருக்க அதன் சூழல்களிலிருந்து தப்பிக்க வேண்டும். மனிதன் முடிவிலியை பிரதிபலிக்கிறான். மேலும் இந்த பிரதிபலிப்பு கடவுளின் உண்மையான யோசனை. ஆன்மீக உணர்வின் மூலம் நீங்கள் தெய்வீகத்தின் இதயத்தை அறியலாம். இதனால் அறிவியலில் மனிதன் என்ற பொதுவான சொல்லை புரிந்து கொள்ள தொடங்கலாம். காதுகள் உடல் உணர்வுகள் என்று அழைக்கப்படுபவற்றின் உறுப்புகள் அல்ல, ஆனால் ஆன்மீக புரிதல். இயேசு ஆன்மீக உணர்வை குறிப்பிடுகையில், காதுகள் இருந்தும் நீங்கள் கேட்கவில்லையா என்றார். மார்க்கு அத்தியாயம் 8 வசனம் 18. புலன்கள் அமைதியாக இருக்கும் போது கடவுள் அதாவது ஆவியின் சத்தம் கேட்கிறது. ஆன்மாவால் ஈர்க்கப்பட்ட முற்பிதாக்கள் சத்தியத்தின் குரலை கேட்டு மனிதன் மனிதனுடன் பேசுவது போலவே கடவுளுடன் உணர்வுபூர்வமாக பேசினர். பண்டைய தீர்க்கதரிசிகள் தங்கள் தொலைநோக்கு பார்வையை ஆன்மீக உடலற்ற நிலைப்பாட்டில் இருந்து பெற்றனர். தீமையை முன்னறிவித்து உண்மையை கற்பனையாக தவறாக கருதுவதன் மூலம் அல்ல, உடல் மற்றும் மனித நம்பிக்கையின் அடித்தளத்திலிருந்து எதிர்காலத்தை கணிப்பதன் மூலம். இருப்பு உண்மையுடன் இணக்கமாக இருக்க அறிவியலில் போதுமான அளவு முன்னேறும் போது மனிதர்கள் விருப்பமின்றி ஞானிகளாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் மாறுகிறார்கள். பேய்கள், ஆவிகள் அல்லது தேவதைகளால் அல்ல, ஆனால் ஒரே ஆவியால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். ஆவியை பற்றி நாம் சரியாக அறிந்த அனைத்தும் கடவுளிடமிருந்து, தெய்வீக கொள்கையிலிருந்து வருகிறது. மேலும் கிறிஸ்து மற்றும் கிறிஸ்தவ அறிவியல் மூலம் கற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த அறிவியல் முழுமையாக கற்றுக்கொள்ளப்பட்டு சரியாக ஜீரணிக்கப்பட்டால் வானியலாளர் நட்சத்திரங்களை படிக்கவோ அல்லது கிரகணத்தை கணக்கிடவோ முடிவதை விட உண்மையை நாம் துல்லியமாக அறிய முடியும். இந்த மனவாசிப்பு என்பது தெளிவுத்திறனுக்கு எதிரானது. இது ஆன்மீக புரிதலின் வெளிச்சம். இது ஆன்மாவின் திறனை காட்டுகிறது, பொருள் உணர்வின் அல்ல. விந்தையது தெய்வீக மனதிற்கு அடிபணியும் போது இந்த ஆன்மா உணர்வு மனித மனதிற்கு வருகிறது. கடவுள் ஒரு பொருளாகவும் மனிதன் ஒரு தெய்வீக உருவமாகவும் சாயலாகவும் இருப்பதால் மனிதன் விரும்ப வேண்டும். உண்மையில் அவன் விரும்புவது நன்மையின் பொருளை மட்டுமே, ஆவியின் பொருளை மட்டுமே, பொருளை அல்ல. மனிதனுக்கு வேறு எந்த பொருளையோ அல்லது மனதையோ கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை ஆன்மீகம் அல்ல. மேலும் முதல் கட்டளையான உனக்கு ஒரு கடவுள், ஒரு மனம் வேண்டும் என்பதை மீறுகிறது. மரண மனிதன் தனக்கு ஒரு பொருள் பொருளாக தோன்றுகிறான். அதே நேரத்தில் மனிதன் ஒரு உருவம், கருத்து ஆகும். மாயை, பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவை பொருள் உணர்வின் தவறான சாட்சியத்திலிருந்து எழுகின்றன. இது எல்லையற்ற ஆவியின் குவிய தூரத்திற்கு வெளியே ஒரு கூறப்படும் நிலைப்பாட்டில் இருந்து மனம் மற்றும் பொருளின் தலைகீழ் பிம்பத்தை எல்லாம் தலைகீழாக காட்டுகிறது. கிறிஸ்தவத்தின் கொள்கையும் ஆதாரமும் ஆன்மீக உணர்வால் பகுத்தறியப்படுகின்றன. அவை இயேசுவின் ஆர்ப்பாட்டங்களில் முன்வைக்கப்படுகின்றன. அவை அவர் நோயுற்றவர்களை குணப்படுத்துதல், தீமைகளை விரட்டுதல் மற்றும் மரணத்தை அழித்ததன் மூலம் அழிக்கப்படும் கடைசி எதிரி அவர் பொருள் மற்றும் அதன் சட்டங்கள் என்று அழைக்கப்படுவதை புறக்கணித்தார் என்பதை காட்டுகிறது. உண்மையான ஆன்மீகத்தின் அமைதியான வலுவான நீரோட்டங்கள் அவற்றின் வெளிப்பாடுகளான ஆரோக்கியம், தூய்மை மற்றும் சுய தீக்குளிப்பு மனித அனுபவத்தை ஆழப்படுத்த வேண்டும். பொருள் இருப்பு பற்றிய நம்பிக்கைகள் ஒரு வழுக்கை திணிப்பாக காணப்படும் வரை பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவை தெய்வீக ஆவியின் அறிவியல் நிரூபணத்திற்கும் கடவுளின் ஆன்மீக பரிபூரண மனிதனுக்கும் நித்திய இடத்தை கொடுக்கும் வரை. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.